கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல தருணத்தில் ஈரோட்டில் இருக்கும் உங்களுடைய உடன் சகோதரர்கள் எல்லாருடைய சார்பிலும் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களிடத்தில் இரண்டு விஷயம் கேட்க விருப்பப்படுகிறேன். முதல் விஷயம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க. ஏனென்றால் காலையிலிருந்து இதுவரைக்கும் நாம் 5 பாடங்களை கேட்டெடுக்கிறோம். அவைகளில் பெரும்பாலும் ஆவிக்குரிய பாடங்களாக இருந்து ஸோ நம்மை ஆவிக்குரிய வகையில் பலப்படுத்தியிருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் மாம்சத்தில் கொஞ்சம் அசதி இருக்கலாம், உங்களுடைய மனதினுடைய நினைவுகள் ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டு இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் இருந்து இந்த ஒரு பாடத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சகோதரர்கள் தாராளமாக நேரம் ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ள அனுமதித்திருக்கிறார்கள். ஸோ நம்முடைய அடுத்த அப்பாயின்மெண்ட் டின்னருக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரமாவது இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரீயாக இந்த பாடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப கூர்ந்து நீங்கள் உங்களுடைய கவனத்தை தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் திருப்ப வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய முடிவு வசனம் ஆதார வசனம் இல்லை. ஸோ நம்ம பாடத்தினுடைய முடிவு வசனம் நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 28 வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபித்திருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்பதே. இந்த வசனத்தை நோக்கிதான் நம்முடைய பாடம் இருக்கும். சோ இந்த வசனம் நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா எந்த சமயத்தில் நம்முடைய இரட்சகர் பேசினார் என்பது உங்களுக்கு நினைவு தெரியும். இந்த உலகத்தினுடைய முடிவு பற்றி சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டபோது இந்த உலகம் அல்லது சுவிசேஷத்தின் முடிவு பற்றி கர்த்தர் இயேசு அவங்களுக்கு விளக்கி சொல்லும் போது சில அடையாளங்கள் அவங்களுக்கு சொன்னார். அந்த அடையாளங்கள் சில சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பற்றி சொல்லும் போது இந்த வார்த்தை சொன்னார். இந்த உலகம் அதாவது இந்த சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வரும்போது சில சம்பவங்கள் சம்பவிக்கும். அந்த சம்பவங்கள் சம்பவிக்க தொடங்குச்சுன்னா முதல்ல சம்பவங்கள் பற்றி சொல்றார். நெக்ஸ்ட் கர்த்தரே சொல்லும் போது அந்த சம்பவங்கள் தொடங்கி இருக்கும் போது உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதை. நெக்ஸ்ட், அப்படி உணர்ந்து கொண்டதுக்கு பின்பு நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, சோ அப்போ நம்முடைய பாடம் இந்த உலகத்தினுடைய முடிவில் அல்லது சுவிசேஷ யுகத்தின் முடிவில் அதற்கு அடையாளமா சம்பவிக்கிற சம்பவங்கள்ல எல்லாம் இல்லை, ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவம் பற்றி இன்னைக்கு நாம் சற்று நேரம் தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை நாம் தியானிக்கலாம். அந்த தலைப்பு, அந்த சம்பவம், தேவ திட்டத்தில் இஸ்ரவேலர்கள் மீது வரப்போகிற கடைசி உபத்திரவம் சொல்லலாம், யுத்தம் சொல்லலாம். அந்த ஒரு இஸ்ரவேலர்களுக்கான அந்த கடைசி யுத்தம் வேதத்தில் நாம பார்க்கும் போது, பிப்ளிக்கலா வேதத்தில் பார்க்கும் பொழுது, யாக்கோபின் இக்கட்டு காலம். சோ இந்த தலைப்புல நாம் சற்று நேரம் தேவனுடைய வசனங்களை தியானிக்கலாம். யாக்கோபின் இக்கட்டு காலம், த டைம் ஆஃப் ஜாக்கப்ஸ் ட்ரபிள். இந்த தலைப்புக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கலாம் எரேமியா 30:7. எரேமியா 30:7.
ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும்
ஐயோ, அந்த நாள் பெரியது, அது அந்த நாள் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். சோ இந்த வசனத்தின் ஆதாரத்துல நாம் யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் தலைப்புக்குள்ள நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். சகோதர சகோதரிகளே, சோ இது என்னது இந்த தலைப்பு? ஏன்னா சில சமயங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த தலைப்பின் கீழே சில காரியங்களை. சோ யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். சோ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலர்கள் என்று சொன்னா அது நிறைய பேரை குறிக்கும். மாம்ச இஸ்ரேலரையும் குறிக்கும், ஆவிக்குரிய இஸ்ரேலரையும் குறிக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்று சொல்லிட்டா அது குறிக்கும் மாம்சீக இஸ்ரேலர்களை மாத்திரம். மைண்ட்ல வைக்க வேண்டிய முதல் பாயிண்ட். அப்போ இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று நாம் சொல்லும் போது இது எதை பற்றின ஒரு, எதை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, எதை சம்பந்தப்படுத்துகிற ஒரு தலைப்பு என்று பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தேசத்தின் மீது அல்லது அந்த ஜனத்தின் மீது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் அல்லது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில் சம்பவிக்க போற ஒரு கடைசி யுத்தம், அவங்களுக்கான ஒரு கடைசி உபத்திரவத்தை குறித்து இது பேசுது. அந்த யுத்தத்தோடு இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு அங்க ஆரம்பிக்குது நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்கு கொஞ்சம் முன்னால சபையினுடைய பாத அங்கங்களுடைய மகிமை அடைதல் நிறைவேறி இருக்கணும். அதாவது சபையினுடைய எண்ணிக்கை நிறைவேறி இருக்கணும். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மாம்ச இஸ்ரேலர்கள் மீது வரவிருக்கிற அந்த கடைசி யுத்தம், அந்த யுத்தத்தை குறித்து தான் இந்த தலைப்பில் நாம பார்க்க போறோம். அந்த யுத்தம் குறித்து தான் இந்த தலைப்பு பேசப்பட்டிருக்குது வேதத்தில் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் போது இந்த தலைப்பை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்பதனுடைய அவசியம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இஸ்ரேல் மீது வரப்புற அந்த கடைசி யுத்தம், அதோடு இந்த உலகத்தினுடைய முடிவின் காரியங்கள் அரங்கேற போகுது. அது மாத்திரமில்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னால சபையினுடைய மகிமை அடைதல் நிறைவேறி இருக்கும் என்று தேவனுடைய திட்டத்தில் நாம பார்க்கும் பொழுது, இப்போ இந்த தலைப்பை நாம் தியானிப்பதனுடைய நோக்கம் நம்முடைய முடிவு வசனத்துக்கு அங்கு அர்த்தம் அங்கு இருக்கும். சோ அப்போ இது நம்முடைய மீட்பு எவ்வளோ சமீபமாயிருக்கு, நம்முடைய ரட்சிப்பு எவ்வளோ சமீபமாயிருக்கு தேவனுடைய திட்டத்தில் ஃப்ரம் நவ் ஆன், இப்ப இருந்து. சோ அதை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு இந்த ஒரு தியானம் நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நாம வசனங்களுக்குள்ள போலாம், தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நாம போகலாம். யாக்கோவினுடைய இக்கட்டு காலம் பற்றி அல்லது இஸ்ரேல் மீதான அந்த கடைசி யுத்தம் பற்றி அநேக வசன பகுதிகள் பேசுது. உதாரணத்துக்கு யோயேல் தீர்க்கதரிசியில நாம பார்க்கலாம், அல்லது வேறு சில தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல நாம பார்க்கலாம், செப்பனியால பார்க்கலாம். ஆனா நாம் இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ற வசன பகுதி எசேக்கியேல் 38வது மற்றும் 39வது அதிகாரங்கள். சோ இந்த பகுதியில இஸ்ரேல் மீதான அந்த கடைசி யுத்தம், யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் பற்றி அங்க அநேக விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இது எப்படி நாம சொல்லுவோம்னா, அந்த பகுதியில் எப்படி இருக்கும்னா வசனங்கள் நீங்க வாசிச்சு பார்க்கும் போது, சோ இஸ்ரேல் மீது கோகு மாகோகு படையெடுத்து வருகிற சம்பவமாக அங்க சொல்லப்பட்டிருக்கும். த இன்வேஷன் ஆஃப் காக் அண்ட் மேகாக் அப்படி இங்கிலீஷ்ல நாம அங்க சொல்லுவோம். அந்த அந்த ஒரு உருவக பாஷையில அந்த யாக்கோபின் நிக்கட் காலம் அல்லது இஸ்ரேல் மீதான அந்த கடைசி யுத்தம் இந்த வசன பகுதியில சித்தரிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பகுதியில நாம் இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்குள்ள நாம கடந்து செல்வோம். ஆனா ரொம்ப பெரிய பகுதி எசேக்கியேல் 38வது அதிகாரம் மற்றும் 39வது அதிகாரம் முழுசும் நாம அவகாசம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இந்த பகுதியை நாம வாசிச்சு பார்த்தோம், அந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலம், நான் இப்போ ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு சொல்றேன், அதை மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, அதாவது இஸ்ரேல் மீதான அந்த கடைசி யுத்தம் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். சோ அப்போ அந்த வசன பகுதிகள் வாசிக்கும் போது யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் பற்றின விவரங்கள் அங்க முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வசன பகுதியில போய் பார்த்தா நமக்கு தெரியும், முதல்ல இஸ்ரேல் மற்றும் அவங்களுடைய யுத்தம் பத்தி பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய விரோதி தேசங்கள் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து அந்த யுத்தம் சம்பவிக்கிற காலம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து அந்த யுத்தத்துல விரோதி தேசங்களுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த யுத்தத்தினுடைய இறுதி முடிவு கூட அங்க விளக்கப்பட்டிருக்கு. அந்த வசன பகுதிகள் நாம மேலோட்டமாக ஒரு முறை வாசித்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி எடுத்தா, யாக்கோபு இக்கட்டு காலம் இஸ்ரேலுக்கும் அவங்க விரோதிகளுக்கும் வரும், அதுல விரோதி தேசங்கள் விரோதிகள் யார் யாரு, அந்த யுத்தம் எப்ப சம்பவிக்கும், அந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன, அப்போ அந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல அங்க சொல்லப்பட்டிருக்கும். நாம் எதை பார்க்க போறோம் இன்னைக்கு, இது எல்லாமே இல்ல முடியாது. நாம் இந்த விஷயங்களை பார்க்க போறோம் அல்லது கவனிக்க போற ஒரு பகுதி, அந்த காலம், அந்த யுத்தம் சம்பவிக்க போற அந்த காலம் சூழ்நிலை, அது மாத்திரம் த டைம் எலிமெண்ட், அந்த காலம், அந்த சரியான காலம் என்ன, எப்போ அந்த யுத்தம் நடக்கும், அது எப்போ சம்பவிக்கும், அந்த விஷயம் மாத்திரம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So English la irukku and the title, the time of Jacob's trouble. Nama nammudaiya paadam adhu dhaan, and the time patti, Jacob's trouble patti illa mulusum, and the yudhangal patti mulusum illa, ana and the yuddham sambhavikkira and the sariyana kaalam, and the kaalam patti dhaan nama paarkka porom. Mind la vaiyunga இந்த பாயிண்ட், மைண்ட்ல வை. நாம என்ன பார்க்க போறோம் சப்ஜெக்ட்ல, யாக்கோபின் நிக்கட் காலம் பற்றி தான், பட் முழுசும் இல்ல. அந்த யாக்கோபி நிக்கட் காலத்துல அது சம்பவிக்கிற காலத்தை மாத்திரம் தான் நாமோ அடையாளம் காண போகிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ அந்த பகுதி எங்க நாம வாசிக்கலாம், அந்த யுத்தம் சம்பவிக்கிற காலம் எங்க வாசிக்கலாம்னா, எசேக்கியேல் 38வது அதிகாரம் வசனங்கள் 8-12 வரைக்கும் இருக்கிற 4 வசனங்கள் யாராவது நீங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:8-12 வரைக்கும் இருக்கிற வசன பகுதிகள்.
அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்கள் வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப, நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய்.
சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் பார்த்தவொன்னே எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா முதல் ரெக்வஸ்ட் நான் வச்சுட்டேன், ரொம்ப ஃப்ரீயா இருங்க, நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த வசன பகுதிகளை நீங்க கொஞ்சம் தியானிக்கணும். ஏன்னா நாம தீர்க்க தரிசனம் பாக்குறோம். இன்னும் முக்கியமா இனிமேல் நிறைவேற போற தீர்க்க தரிசனம் பாக்குறோம். தீர்க்க தரிசனமா பார்ப்போம். தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிற மாணவர்களா அதை பார்ப்போம். சோ உங்களுடைய சிந்தை முழுசும் இந்த வசனங்கள் மேல அங்க இருக்கட்டும். ஆனா ஒரு முறை சகோதரர் வாசிச்ச போது கேதர் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நாம அது கேதர் பண்ணணும். இப்ப இந்த வசன பகுதியில என்ன சொல்லியிருக்குன்னா, சுயாக்கோபுக்கு விரோதமா, அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த விரோதிகள் அந்த கடைசி யுத்தத்துல போர் தொடுப்பாங்க, அவங்களுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. ஆனா அவங்க எப்ப வருவாங்கன்னா, இப்போ இப்போ இப்படி இப்படி இருக்கும் போது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சில சம்பவங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறார். நிறைய சம்பவங்கள் இருக்கு இந்த வசன பகுதிக்குள்ள. ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கொள்கிற, இப்ப நீங்க தான் ஸ்பாட் அவுட் பண்ண போறீங்க சம்பவங்கள். ஏன்னா மைண்ட் உள்ள போடலாம், வசனத்துக்குள்ள போலாம். தேவன் கிருபையில அவருடைய ஆவியில அந்த அருமையான தீர்க்க தரிசனம் நாம புரிஞ்சு கொள்வதற்கு சுய முயற்சி எடுப்போம். அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய விரோதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னா, இந்த நாலு வசனத்துக்குள்ள அங்க சொல்லிருக்கிறாங்க. இப்போ ஒரு முறை வாசிங்க மறுபடியும். இப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் கவனிங்க, நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். படிங்க நீங்க அந்த வசனம்.
அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப, நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுதந்திரத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய்.
சோ இந்த வசனத்துல மறுபடியும் பார்த்திருக்கிறோம் சம்பவிக்கும். அது சம்பவிக்கும் போது இஸ்ரேலுடைய விரோதிகள் அவங்களுக்கு விரோதமா வருவாங்க. அவங்க வரக்கூடிய அந்த காலம் ரொம்ப அருமையா, சில சம்பவங்களுக்கு பின்னாடி, சில சம்பவங்களுக்கு பின்னாடி, சில சம்பவங்களுக்கு பின்னாடி நடக்கும் என்று இந்த வசன பகுதியில இருக்கு. இப்போ அந்த சம்பவங்கள் நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க, நீங்க தாராளமா சொல்லலாம் சகோதர சகோதரிகள். எந்த சம்பவத்துக்கு பின்னால அந்த விரோதிகள் இஸ்ரேல் மீது வருவாங்க என்று இந்த வசன பகுதியில பாக்குறோம். சொல்ல முடியுங்களா என்னென்ன சம்பவங்கள்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 350 பேர் இருக்கிற ஒரு 10 பேரா ஆன்சர் பண்ணா. சோ அந்த ப்ராஃபஸி நாம் எப்படி பாக்குறோம் நமக்கு அங்க புரியும். ரொம்ப சுலபம், தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க வருவாங்க இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்பிட்டு. ஆனா இந்த 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 சம்பவங்கள் சம்பவிச்சு இந்த 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 சூழ்நிலைகளுக்கு பின் தான் வருவாங்க. இப்ப அது அந்த அந்த சம்பவங்கள் என்னதான் நாம கேட்கிறோம், என்ன பாக்குறோம் இங்க? முதல் வசனத்துல ஏதாவது தெரியுதுங்களா? இல்லாட்டி ரொம்ப ஷார்ட்டா கூட சொல்லலாம். சிஸ்டர் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் எப்ப வருவாங்க? பாலாய் கிடந்து மறுபடியும் திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி. ஒரு சம்பவம் எப்ப வருவாங்கன்னா, அந்த விரோதிகள் ஒரு பாயிண்ட், இஸ்ரேல் பாலாய் கிடக்கும் கொஞ்ச காலம், அந்த பாலாய் கிடந்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் வரும். கரெக்ட், இருக்குது வசனத்துல. வேற வேற என்ன கேதர் பண்ண முடியுது நம்மனால? இஸ்ரேல் இஸ்ரேல்ல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஓகே, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. வேற சொல்லுங்க சிஸ்டர். கடைசி வருஷத்துல, ஓகே, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது நல்ல பாயிண்ட். கடைசி நாட்களில், நல்ல பாயிண்ட், கடைசி நாட்கள் அது நடக்கும். வேற பிரதர், பிரதர் ஒன் சொல்றாரு, நல்ல பாயிண்ட், மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிற இஸ்ரேலுக்கு விரோதமா. நல்ல பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொன்னா 8 அல்லது 9 சொல்லுவோம். ரொம்ப நன்றி. சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமா, கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் வரும். மொதல் சொன்னீங்க திரும்ப பாலாய் கிடந்ததுக்கு அப்புறம், திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வரும். கரெக்ட், மதில்கள் இல்லாமல் இருக்கிற இஸ்ரேலுக்கு விரோதமா வரும். கரெக்ட், சுகமாய் இருக்கும் போது வரும். கரெக்்ட், அப்படி இருக்குதா? எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கு சொல்லிருக்கிறாங்க. எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இந்த சம்பவம் வரும். கரெக்ட், வேற ரொம்ப நன்றி. ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதிச்சதுக்கு பின்பு வருவாங்க. சோ இதெல்லாம் அந்த சம்பவங்கள். கரெக்ட், கரெக்ட. திருக தரிசனத்துல இந்த சம்பவங்கள் தான் இங்க சொல்றார். சோ இந்த பர்டிகுலர் வசன பகுதி, சோ அந்த இஸ்ரேல் மீதான கடைசி யுத்தம், அந்த யுத்தத்துல அவங்களுடைய விரோதிகள் அவங்களுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. ஆனா எந்த சமயத்துல வருவாங்கன்னா, இந்த 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 சம்பவங்கள் நிறைவேறிடுக்கணும். அவங்க பாலாய் கிடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட், எல்லா ஜனங்கள் இருந்தும் சேர்க்கப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட், மதில்கள் இல்லாம இருக்கணும். நெக்ஸ்ட், அஞ்சாமல் இருக்கணும். கரெக்ட், சுகமாய் இருக்கணும். கரெக்ட, இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் அந்த விரோதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. சரி, இப்ப நான் மறுபடியும் கேக்குறேன், எல்லாத்தையும் ஷார்ட்டா ஒரே பாயிண்ட்ல சொல்லுங்க, எப்பதான் நடக்கும் இது? எப்பதான் நடக்கும் இது? இஸ்ரேல் சுகமாய் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு. சகோதர சகோதரிகளே, சில சமயங்கள்ல தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கும் போது சில விஷயங்கள் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம், சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு முறை படிச்சாலும் அது தெரியாது, சில முக்கியமான விஷயங்கள். ஆனா அதுதான் கீ, அதுதான் திறவுகோல். சோ அப்போ கண்டிப்பா இங்க சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்பவங்களுக்கு பின்பு இஸ்ரேலுக்கு விரோதமா விரோதிகள் வருவாங்க. சோ அந்த சம்பவங்களை கொஞ்சம் ஆழமா போய் பார்த்து ஒருவேளை லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா, வேறு பிரிச்சு பார்த்தோம்னா, ரெண்டு விதமான சூழ்நிலைகள் அங்க சொல்லப்பட்டு, ரெண்டு விதமான சம்பவங்கள். அந்த ரெண்டு விதமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, முதல் விதமான சம்பவங்கள், இப்ப நான் அந்த 8 மற்றும் 10 வசனத்துல இருக்கிற சில சம்பவங்களை ரெண்டு பிரிவா பிரிச்சு காண்பிக்க போறோம், உங்களுக்கு அது புரியும். இது எந்தெந்த சம்பவங்களுக்கு பின்னாடி விரோதிகள் எழும்பி வருவாங்க என்று சொல்லும் போதே முதல்ல சொல்றாரு, நெடுநாள் பாலாய் கிடந்து, கமிங், நெடுநாள் பாலாய் கிடந்த தேசத்துக்கு விரோதமா அவங்க வருவாங்க. இல்ல பிரதர், நெக்ஸ்ட் போட்டோ லிஸ்ட் இருக்கு. பார்க்கும் போது அந்த லிஸ்ட்ல நீங்க கவனிச்சுடுங்க, பரவாயில்ல. சோ நெடுநாள் பாலாய் கிடந்த தேசத்துக்கு அவங்க கடந்த தேசத்துக்கு விரோதமா அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட், பற்பல ஜனங்களில் இருந்து சேர்க்கப்பட்டிருக்கிற தேசத்துக்கு விரோதமாக அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட், திரும்ப குடியேற்றப்பட்டிருக்கும் தேசத்துக்கு விரோதமா அவங்க வருவாங்க. அடுத்து, ஆடுகள் மாடுகள் ஆஸ்திகளை சம்பாதிச்சிருக்கிற தேசத்துக்கு விரோதமா அவங்க வருவாங்க. சோ அப்போ பாருங்க, இதுதான் போடுங்க நீங்க. அடுத்து, இதுக்கு அடுத்து கரெக்ட், தேங்க்யூ. சோ இங்க நாம பார்த்தோம்னா அந்த 38 அதிகாரத்துல 8 மற்றும் 10 வசனங்கள்ல பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பல சம்பவங்களை ஒரு ரெண்டு பிரிவா அருமையா நாம் பிரிக்கலாம். பிரிச்சு பார்க்கும் பொழுது யாருக்கு விரோதமா வருவாங்கன்னா, நெடுநாள் பாலாய் கிடந்த தேசத்துக்கு விரோதமா வருவாங்க. சோ பற்பல ஜனங்கள் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட தேசத்துக்கு விரோதமா வருவாங்க, ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்ட ஜனங்களுக்கு வருவாங்க, அப்புறம் ஆடுகள் மாடுகள் ஆஸ்திகளை சம்பாதிச்ச தேசத்துக்கு விரோதமா வருவாங்க, தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான தேசத்துக்கு விரோதமா அவர்கள் வருவாங்க. சோ இந்த இஸ்ரேலின் விரோதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும்னா முதல்ல ஒரு லிஸ்ட் நிறைவேறணும். இந்த லிஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட். சோ அதெல்லாம் நிறைவேறி இருக்கா நாம செக் பண்ணணும்னா, சகோதர சகோதரிகளே, நிச்சயமா நிறைவேறி இருக்கு நாம் சொல்லலாம். சோ நெடுநாள் பாலாய் கிடந்தது, யாராவது சொல்ல முடியுமா டக்குன்னு, இஸ்ரேல் தேசம் நெடுநாள் பாலாய் கிடந்துச்சுங்களா? எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் வரைக்கும்? எந்த வருஷத்திலிருந்து எந்த வருஷம் வரைக்கும் சொல்லலாம். ஒரு வசன லிங்க் கொடுக்கிறோம், கர்த்தர் ஏசு சொன்னா உங்கள் வீடு உங்களுக்கு என்ன வருஷம் என்ன? 33 எங்க முடிஞ்சிச்சு? 1878 நெடுநாள் பாலாய் கிடந்துச்சா இஸ்ரேல்? ஆமா. அப்ப அது நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு அது. நெக்ஸ்ட், பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டுட்ட தேசத்துக்கு விரோதமா அப்படி சேர்க்கப்பட்டுட்டாங்களா? ஆமா. அந்த நெடுநாள் பாலாய் கிடந்தாங்க உலகம் முழுக்க 1878 வரைக்கும் காலம் முடிஞ்சிச்சு. அப்ப ஆரம்பிச்சாங்க, தேவன் அவங்களை கூட்டி சேர்க்கிற அருமையான விஷயம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1948 வரைக்கும் நாம எல்லாம் பேசிக்ல கேட்டுடுக்கிறோம். என்ன தீர்க்க தரிசனம்? மீன் பிடிக்கிறவர்கள் அப்புறம் வேட்டைக்காரர்கள் மூலம் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க, நிறைவேறி இருக்குது. நெக்ஸ்ட், அங்க தப்பா இருக்கு. அதாவது திரும்ப குடியேற்றப்பட்டிருக்கிற தேசத்துக்கு விரோதமா வருவாங்க. திரும்ப குடியேற்றப்பட்டாங்களா? ஆமா. 1948 இஸ்ரேல் ரீபர்த், மீண்டும் ஒரு தேசமா அவங்க தேசத்திலே வந்துட்டாங்க. அருமையா அது கூட நிறைவேறிடுச்சு. நெக்ஸ்ட், ஆடுகள் மாடுகள் ஆஸ்திகளை சம்பாதிச்சிருக்கிற தேசத்துக்கு விரோதமா வருவாங்க. பாருங்க, இப்ப நாம அந்த யுத்தம் கவனிக்கிறீங்களா? அந்த யுத்தம் நடக்கிற காலத்துக்கு நோக்கி வரும். அது நெடுநாளாய் பாலாய் கிடந்திருக்கணும். அப்புறம் அந்த பாலாய் கிடந்ததுல இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கணும். அப்புறம் குடியேற்றப்பட்டிருக்கணும். அப்புறம் ஆஸ்திகள் ஆடு மாடு சம்பாதிச்சிருக்கணும். என்னது இது? ஆடு மாடு ஆஸ்திகள் இஸ்ரேல் சம்பாதிச்சிருக்கணும். அப்படி சம்பாதிச்சிருக்கிற இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் இந்த யுத்தம் வரும். என்னது ஆடு மாடு ஆஸ்திகள்? நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். என்னது ஆடு மாடு அப்புறம் ஆஸ்திகள்? அந்த காலத்துல இஸ்ரேல்ல ஆடு மாடுகள் என்பது எது கிடையாது? அவங்களுடைய சொத்து பத்துக்கள், அவங்களுடைய பொருட்கள், அவங்களுடைய சம்பத்துக்கள், அது கிடையாது. சோ எல்லா விதத்திலையுமே நல்லா விருத்தி அடைஞ்ச இருப்பாங்க. ஆஸ்திகள் அது ரொம்ப விசேஷம். அவர்களே அப்படி செல்வ செழிப்போடு இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ரொம்ப இன்டலக்சுவலா டெவலப் ஆயிருப்பாங்க. அது கூட சம்பாதிச்சிருப்பாங்க, நல்ல ஞானம், நல்ல ஹை டெக்னாலஜிக்கல் நோ ஹவ். அப்படின்னா எல்லா நுணுக்கமான விஷயங்களும் அறிஞ்சு அந்த ஞானத்தை கூட சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த தேசம் நடந்திருக்குது. 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளை சம்பாதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் திரும்ப கூடி சேர்க்கப்படுறதுக்கு பின்பு எத்தனையோ நாடுகளை காட்டிலும் வல்லமை படைச்ச நாடா இருக்கு. பொருளாதாரத்துல மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களுடைய டெக்னாலஜி பார்த்து அமெரிக்கா ஆச்சரியப்படுது. என்ன மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க? போன மாசம் ஒபாமா சர்டிபிகேட் கொடுத்தார் இஸ்ரேலுக்கு. உங்க டெக்னாலஜி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ நிறைவேறி இருக்குது. நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நிறைவேறி சோ சொல்றார் எப்ப வருவாங்கன்னா இதெல்லாம் நடந்ததுக்கு பின்பு அவங்க வருவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆயிருக்குது பார்க்கிற வசனத்துல இஸ்ரேல் விஷயத்துல எல்லாம் ஏற்கனவே நிறைவேறி இருக்குது. வந்துட்டாங்களா நம்ம கேள்வி, வந்துட்டு இருக்கிறாங்களா நம்ம கேள்வி, எப்போ வருவாங்க கேள்வி. இன்னும் வரல, அது உண்மை. ஏன் இன்னும் வரல? இதெல்லாம் நிறைவேறி இன்னொரு செட் ஆஃப் சம்பவங்கள் இருக்கு. அதே வசன பகுதிகளுக்குள்ள இன்னும் சில சம்பவங்கள் இருக்கு, அதுவும் நிறைவேறணும். அது என்ன சம்பவங்கள்? அடுத்த லிஸ்ட் நீங்க பார்க்கலாம். அதே 8, 10 மற்றும் 11 வசனத்துல நாம பார்த்தோம்னா அவர்கள் நெடுநாளாய் பாலா கிடந்து எல்லா ஜனங்களிலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு தேசத்துல குடியேற்றப்பட்டு ஆஸ்திகள் ஆடு மாடு சம்பாதிச்சு மாத்திரம் இருந்தா பத்தாது, ஆனா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன கூட இருக்கணும்? நான் சம்பவங்கள் பார்க்கும் போதே அவர்கள் இதுக்கு முந்தினது அவர்களே பட்டயத்துக்கு நீங்கள் ஆக்கி இருக்கணும், அவர்கள் சுகத்தோட குடியிருக்கணும், அவர்கள் அஞ்சாமல் குடியிருக்கணும், அவர்கள் மதில்கள் இல்லாமல் இருக்கிற பட்டணத்துக்குள்ள குடியிருக்கணும், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கணும், தாழ்மால் இருக்கக்கூடாது, கதவு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற இஸ்ரேலுக்கு மேல்தான் இந்த விரோதிகள் வருவாங்க. இஸ்ரேல் தேசம் அல்லது ஜனங்கள் இந்த நிலைமைக்கு எப்ப வராங்களோ அப்போ இந்த யுத்தம் அவங்க மேல மூளும். சோ அப்போ 8-12 வசனங்கள் யாக்கோபு நிற்கிற காலம் துவங்கிறது பத்தி அந்த காலம் பற்றி விவரிக்குது அருமையான விஷயங்கள். அந்த விஷயங்களை நாம் போய் எடுத்து பார்த்தோம்னா அது ரெண்டு விதமான காரியங்கள். என்ன ரெண்டு விதமான காரியங்கள்? நெக்ஸ்ட், அதாவது நிறைவேறின சம்பவங்கள் இருக்குது, நிறைவேற வேண்டிய சம்பவங்கள் இருக்கு. பச்சை மஞ்சள் நல்ல சிக்னல் இல்லைங்களா? சோ நிறைவேறி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க பாக்குறோம். நெடுநாள் பாலா கிடந்தாங்க, சேர்க்கப்பட்டாச்சு, குடியேறியாச்சு, ஆடு மாடு ஆஸ்தி சம்பாதிச்சாச்சு, எல்லாம் நிறைவேறி இருக்குது. ஆனா இன்னும் அந்த விரோதிகள் வரணும்னா சகோதர சகோதரிகளே தீர்க்க தரிசனத்துல பாக்குறோம் பட்டயத்துக்கு நீங்களாக்கி இருக்கணும். என்ன அர்த்தம்? இஸ்ரேல் பட்டயத்துக்கு நீங்கள ஆயாச்சா, சுகத்தோடு குடியிருக்கணும், இஸ்ரேல் சுகத்தோட குடியிருக்கிறாங்களா? இஸ்ரேல் இருக்கிற எல்லாரும் அஞ்சாமல் இருக்கணும். ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? அஞ்சாமல் இருக்கிறாங்களா? மதில்கள் இல்லாத கிராமங்கள்ல இருக்கணும். மதில்கள் இல்லாத கிராமம் இருக்குதா? இதெல்லாம் என்ன அர்த்தம்? சகோதர சகோதரிகளே, சோ இந்த காரியங்கள் நாம பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ சில சம்பவங்கள் நிறைவேறி இருக்குது, ஆனா இன்னும் அந்த யுத்தம் ஆரம்பிக்கல. ஆனா ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கணும்னா நீதி சம்பவங்கள் நிறைவேறணும். என்ன சம்பவங்கள்? நீதி சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் இதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரேல் பட்டயத்துக்கு கூட நீங்கள் ஆக்கின நிலைமையில இருக்கும் போது தான் அவங்க வருவாங்க. ஏன்னா அது பட்டயத்துக்கு நீங்களாகி இருக்கிற நேரம். சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்புறம் சுகத்தோட குடியிருக்கணும். அவங்க பாருங்க, பட்டயத்துக்கு நீங்கள் ஆயிட்டா என்ன போய் சுகத்துக்கு குறைச்சலு? பட்டயத்துக்கு நீங்கள் ஆயிட்டா சுகமா தான் இருப்பாங்க. சுகத்தோட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதுக்கு பயம் வருது? அவர்கள் அஞ்சாம குடியிருப்பாங்க. அவர்கள் அஞ்சாம சுகத்தோட பட்டயத்தில இருந்து விலகி இருக்கும் பொழுது அவங்கள சுத்தி எதுக்கு மதில் இருக்கும்? மதில்னா என்ன? பாதுகாப்பு. யார் யார்கிட்ட இருந்து? முக்கியமா பக்கத்தில் இருக்கிற விரோதிகள் கிட்ட இருந்து, அவங்களை எதிர்க்கிறவங்கிட்ட இருந்து. எந்த ஆபத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தான் மதில். மதில் இல்லாம இருக்கணும்னா பாதுகாப்பு என்ற நிலைமை அவங்களுக்கு அவசியமற்ற நிலைமையில இருக்கணும். அவங்க என்ன ப்ராபசி பண்ண அந்த நிலைமையில் இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் நிர்விசாரமா இருக்கணும், சந்தோஷமா. ஏத்த பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு விரோதமா யார் வரமாட்டாங்க, எங்களுக்கு யார் விரோதிகள் கிடையாது, நாங்க மதில்கள் கட்டி அப்படியே பாதுகாப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், பூட்டு இல்ல கதவு இல்ல. அந்த நிலைமைக்கு வரணும். வந்திருக்கிறாங்களா இல்லையா நாம இப்போ நாம சிந்திக்கணும். இதுதான் இன்னைக்கு நாம அதிகம் தியானிக்க வேண்டிய பிரச்சன பகுதி. சோ நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம். யாக்கோபின் இக்கட்டு காலம், காலம். அந்த காலம் எப்ப வரும்? வசனங்கள் நாம பார்க்கிறோம். சில சம்பவங்கள் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேறி இருக்கும் போது தான் வரும். அந்த சம்பவங்கள்ல ஒரு பகுதி நிறைவேறி இருக்குது, இன்னொரு பகுதி இருக்குது. அது நிறைவேறி இருக்குதா நிறைவேறலையா நம்ம பார்க்கணும். ஆனா சகோதர சகோதரிகளே, நாம் விசுவாசிக்கிறோம் நிறைவேறல. ஏன் இன்னும் அந்த யுத்தம் வரல? ஏன் இன்னும் தாமதமா இருக்குது? அது இன்னும் இந்த சம்பவங்களை அங்க நிறைவேறல என்று பார்க்கிறோம். எப்படி நாம சொல்லலாம் சகோதர சகோதரிகளே? பட்டயத்துக்கு நீங்களாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா, அவர்கள் யுத்தம் செய்வதை நிறுத்தியிருக்கணும். பட்டயம் யுத்தங்கள், அவங்கள யுத்தம் பண்றதுல யுத்தம் செய்யறதுல இருந்து அவங்கள் ஓய்ந்து இருக்கணும். இருக்கிறாங்களா பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது, அவங்க பலாய் கிடந்து சேர்க்கப்பட்டு தேசத்துல குடியேற்றப்பட்டு ஆஸ்திகளை சம்பாதிச்சு இருக்கணும். அப்படி இருக்கும் போது அவர்களே யுத்தங்கள்ல இருந்து ஓய்ந்தும் இருக்கணும். 48 அவர்கள் குடியேற்றப்பட்டாச்சு, அன்னைக்கே யுத்தம் வந்துச்சு. 6 தேசங்கள் அவங்களுக்கு விரோதமா. 1948 1956 எகிப்து மற்றும் சிரியா கூட இன்னொரு யுத்தம். 1967 சரித்திரத்தில் மறக்க முடியாத யுத்தம். 6 தான் அந்த யுத்தம் நடந்துச்சு. இஸ்ரேல் ஜெயித்திடுச்சு. கிட்டத்தட்ட 6 அரபு தேசங்களோட அந்த யுத்தம். 73 அவங்களுடைய ஒரு விசேஷமான பண்டிகை யாம் கிப்பூர், அந்த பண்டிகை அன்னைக்கு அவங்கள் மீது தாக்குதல். என்ன ஆச்சரியமா, எல்லா யுத்தத்திலையும் இஸ்ரேல் ஜெயிச்சாங்க, ஆனா யுத்தம் இருந்துச்சு. 84 யுத்தம், 90-91 கல்ஃப் வார் இருந்துச்சு, 2006 லெபனான் கூட யுத்தம். ஆச்சரியம், முத முதல்ல தோத்துட்டாங்க அவங்க. சோ 2006 அப்புறம் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இன்ன வரைக்கும் அவர்கள் யுத்தம் செய்யறதுல இந்த ஓய்வாகல. அப்படின்னா அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை இன்னும் அவங்களுக்கு இருந்து கொண்டு தான் அங்க இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு விரோதிகள் இருக்கிறாங்க. நிறைவேறல சகோதர சகோதரிகள். நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம், அவர்கள் சுகத்தோடு குடியிருக்கணும். இந்த கண்டிஷன்ல எப்படி ஜனங்கள் இஸ்ரேலுக்குள்ள சுகத்தோட குடியிருப்பாங்க? இஸ்ரேல்ல நிலைமை நாம பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்குள்ள அவங்க சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் 148 தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. 2005 வரைக்கும் 148 தீவிரவாத தாக்குதல் தேசத்துக்கு உள்ள. ஜனங்கள் எப்படி சுகமாக குடியிருக்கும் இந்த சம்பவம் இந்த சந்தர்ப்பங்களுக்கு மத்தியில? 2005 இருந்து நம்ம ஸ்டேட்டஸ் எடுக்கல, ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இன்னும் அங்கெல்லாம் சர்வசாதாரணமா ஏவுகணை தாக்குதல், வெடிகுண்டு வெடிக்கிறது அங்க சர்வசாதாரணமா நடக்கும். சகோதர சகோதரிகளே, சுகமா இல்ல அவங்க, இன்னும் அந்த கண்டிஷனுக்கு அவங்க வரல. தேசத்துக்குள்ள பாலஸ்தீனர்கள், தேசத்துக்கு வெளியே அரபு தேசங்கள் அவங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் வரைக்கும். சோ அப்போ சுகத்தோட இல்ல, சுகத்தோட இல்ல, அஞ்சாமல் கூட இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யூத குழந்தை பயத்தோட தான் இருக்கிறாங்க. தெருவுல விளையாண்டுட்டு இருந்தா உயிரோட திரும்புறது பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு ஏவுகணை வந்து லேண்ட் ஆயிடக்கூடாது, அச்சம் இருக்குது. பாம் ஷெல்டர்ஸ், பாம்ல இருந்து பாதுகாப்புக்கூடிய இடங்கள் அங்க வீதிகள் தோறும் இருக்குது, அச்சம் இருக்குது. இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. நெக்ஸ்ட் பாத்தீங்களா ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனத்துல, இந்த யுத்தம் நடக்கணும்னா இஸ்ரேல் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசமா இருக்கணும். மதில்கள் இல்லாம இது வந்து நீங்க அடையாள பாஷை மதிலும் இருக்கலாம், லிட்ரலான மதில் கூட நீங்க எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா அடையாள பாஷை தான் நம்ம மெயினா எடுக்கணும். சோ மதில்கள் இல்லாத ஒரு நிலைமைனா என்னன்னா மதில்கள் பாதுகாப்பை குறிக்கிறது, விரோதிகள் எதிரிகளிடம் இருந்துட்டு ஆபத்துக்கள்ல இருந்து. சோ மதில்கள் இருந்துச்சுன்னா விரோதி இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க, ஆபத்துகள் இருக்கு. மதில்கள் இல்லைன்னா விரோதிகள் இல்ல, எதிரிகள் இல்ல, ஆபத்துகள் இல்ல. சோ மதில்கள் இல்லாத கிராமமா இருக்கணும் இஸ்ரேல். அப்படின்னா எந்த ஆபத்து சூழ்நிலையும் இல்லாத ஒரு தன்மையில நிலைமையில இஸ்ரேல் இருக்கணும். அப்போ வருவாங்க. நிறைவேறல சகோதர சகோதரிகளே, சுகத்தோட இல்லாதவங்க, தால்பால் இல்லாம, கதவுகள் இல்லாம இல்ல. இப்போ அவர்களுடைய நிலை நாம பார்த்தோம்னா இந்த தீர்க்க தரிசன பகுதிகள் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேறிடுச்சா கேட்டா நாம் நிச்சயமா சொல்ல முடியாது நிறைவேறிடுச்சு என்று. இதை நீங்க நம்பணும், இதை நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா தற்போதைய இஸ்ரேலின் சூழ்நிலைகளை நாம கண்காணிச்சு வரும் பொழுது இந்த நிலைமை இன்னும் அவங்களுக்கு வரல. இன்னும் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. போன மாசம் அறிக்கையிட்டு இருக்கிறாங்க, ஒரு யுத்தம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு. அந்த தேசத்தின் பாதுகாப்பு படை தளபதி, நாம் ஒரு யுத்தம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள்ல பெருசு சொல்றாரு. சோ இன்னும் யுத்தம் அவங்களுக்கு ஓயில, இன்னும் ஜனங்கள் சந்தோஷமா இல்ல, அச்சம் இல்லாம இல்ல, மதில்கள் இல்லாம பாதுகாப்புக்கு அவசியமில்லாத நிலைமைக்கு இன்னும் அவங்க வரல. இன்னும் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் தான் அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் நாம் எப்படி சொல்லலாம்? வசனம் அது சொல்லுது, அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பாங்க சொந்த தேசத்துல பாலாய் கிடந்ததுக்கு பின்பாக. ஆனா அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க எந்த கண்டிஷன்ல இருப்பாங்கன்னா, வசனம் நீங்க வாசிங்க. அடுத்த வசனம் எரேமியா சகரியா, மன்னிக்கணும், ஒரு 12:2-3 வசனங்கள்.
இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போட
வசனம் போயிடுங்க.
அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள்.
ஆம் சகோதர சகோதரிகளே, சோ இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கும் போது எப்படி இருப்பாங்க தேவனே தெளிவுபடுத்துறார். அவர்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தத்தளிப்பின் பாத்திரமா தான் இருப்பாங்க. அவர்களே சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லா தான் இருப்பாங்க. எல்லா ஜாதிகளும் அவங்களுக்கு விரோதமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு வித சம்பவங்கள் நிறைவேறி இருக்கு, இன்னொரு வித சம்பவங்கள் அங்க நிறைவேறல. அவர்கள் தத்தளிப்பின் பாத்திரம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, அவர்கள் பாரமான கல்லு எல்லா ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு விரோதமாக இருப்பாங்க. அந்த நாள்ல எந்த நாள்ல கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கும் போது சோ அந்த வசனம் இன்னைக்கு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா விஷயங்களை அருமையாக தீர்க்க தரிசனமாக காண்பிக்குது, அது நடந்துட்டு இருக்கிறது பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சோ இதான் விஷயம். சோ இந்த யுத்தம் வரும், அது இஸ்ரேல் கூடி சேர்க்கப்பட்டு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பும் பயமும் இன்றி அச்சமின்றி சந்தோஷமா மதில்கள் இல்லாம கதவு தாழ்பால் இல்லாம அவர்கள் எப்ப இருக்கிறாங்களோ அப்ப வரும். இப்ப நாம் எங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகள்? சோ இது நான் இன்னும் உங்களுக்கு நிரூபிக்கணும்னா சில காரியங்கள் நாம பார்க்கலாம். சோ தேவன் இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற விஷயம், அவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரம் பாரமான கல், எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அது சில இன்றைய உண்மைகளின் மூலம் நாம புரிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் நீங்க போனீங்கன்னா பாருங்க, இஸ்ரேல் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் அவங்க பற்றின மேப், வரைபடம். இஸ்ரேல் இருக்கிற உலக வரைபடத்துல ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பேரு மத்திய கிழக்கு பகுதி, மிடில் ஈஸ்ட். அந்த மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் எங்க இருக்கிறாங்கன்னா பாருங்க, இந்த நீங்க இந்த லேசர் லைட் ஃபாலோ பண்ணலாம். இஸ்ரேல் இதோ இந்த சின்ன பகுதி, இதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரம், தயவு செஞ்சு போடுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் நீங்க தாராளமா வாசிக்கலாம், என்ன ஜனங்கள், எந்த விதமான ஜனங்கள், எந்த மதத்து ஜனங்கள் என்று நீங்க பார்க்கலாம். சிரியா, ஈராக், ஜோர்டான், சவுதி, எகிப்து, லெபனான், துருக்கி, ஈரான், அப்புறம் லிபியா, அல்ஜீரியா, எல்லாம் அரபு தேசங்கள், பெரும்பான்மையானவங்க இஸ்லாமியத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு மத்தியில இஸ்ரேல் மாத்திரம் தேவனுடைய ஜனம். அந்த நாள்ல எருசலேம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் பாரமான கல். சோ இஸ்ரேல் குடி சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்கள சுற்றி இருக்கிற அரேபியர்களுக்கும் அவங்களுக்குள்ளேயே பக்கத்திலேயே இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கும் பிரச்சனைக்குரியவங்களாக அங்க இருப்பாங்க. சோ அந்த இஸ்ரேலுக்கு இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்த ஸ்லைடு பாருங்க. நீங்க பாருங்க, இதுதான் இஸ்ரேலினுடைய பெரிய சைஸ் மேப். நம்ம சின்னதா பார்த்த இஸ்ரேலு இங்க இப்படி இருக்கிறது பாக்குறோம். சோ இதுதான் இஸ்ரேல். சோ மேல லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து அங்க இருக்கிறது பாக்குறோம். சோ இந்த இஸ்ரேல் மேப்ல மூணு முக்கிய பகுதிகள், கோலன் குன்றுகள், மேற்கு கரை, காசா, மூணும் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். எல்லா அரபு தேசங்களும் இந்த மூணு பகுதிகளை இஸ்ரேலுக்கிட்ட இருந்து தங்களுக்காக சொந்தம் கொண்டாடிட்டு அங்க இருக்கு. முக்கியமா இந்த மேற்கு கரை பகுதி, எருசலேம் அதுக்குள்ளதான் வருது. இந்த மேற்கு கரை பகுதி தான் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் கிட்ட இருந்து தங்களுக்கான தேசமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட் போங்க பிரதர். சோ இஸ்ரேல் பாருங்க, இப்ப நாம அவங்க பாதுகாப்பு அவசியம் இல்லாத நிலைமைக்கு இன்னும் வரல, இன்னும் அவங்க சந்தோஷமா இல்ல, இன்னும் அவங்க அஞ்சாமல் இல்ல. நாம் எப்படி சொல்லலாம்? சம்பவங்கள் நிரூபிக்குது, தீர்க்க தரிசன வசனங்கள் நிரூபிக்குது, ஆனா சில உண்மைகள் கூட நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் அந்த சின்ன தேசம், சின்ன தேசம், சின்ன தேசம், அந்த தேசம் எவ்வளவு பெருசு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்தியா மேப் எடுத்துட்டு நீங்க பார்த்துட்டு இந்தியாக்குள்ள இஸ்ரேல் போட்டா இதுதான் இஸ்ரேல், இவ்வளவுதான் இஸ்ரேல். இந்தியா பாருங்க, இந்த ஸ்டேட் நம்ம ஈக்குவலா சொல்லலாம், கேரளா தான் இல்லைங்களா? எனக்கும் அதான் வந்துச்சு. ஒருவேளை அதைய ஈக்குவலா சொல்லணும்னா கேரளாக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். சோ ஒரு ஆமா, கேரளா கூட பெருசு. ஏன் ஒரு தேசம் சின்னதா இருந்தா என்ன பிரச்சனைங்களா? ஆம், ரொம்ப பிரச்சனை. ஒரு தேசம் எந்த அளவுக்கு சின்னதா இருக்குதோ அந்த அளவுக்கு அதை விட பெரிதா இருக்கிற தேசத்துக்கு அது ரொம்ப சீப், ரொம்ப என்ன சொல்லிடலாம், ஒரு சீப் எனிமி. அப்படின்னா சீக்கிரத்துல ஜெயிச்சிடலாம். சோ ஒரு தேசத்தினுடைய அளவு முக்கியம். அந்த வகையில் பார்த்தா தேவனுடைய ஜனங்கள் தான், பட் ரொம்ப சின்ன தேசம். என்ன ஆபத்து அந்த சின்ன தேசத்துக்கு சுற்றி இருக்கிற தேசங்கள் கிட்ட இருந்து? பிரதர் அடுத்த ஸ்லைட். நீங்க பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே மறுபடியும் கவனிங்க. சோ இஸ்ரேல் இருக்கிறாங்க, அந்த சின்ன தேசம், மேல லெபனான் அரபு தேசம், சிரியா அரபு தேசம், ஜோர்டான் அரபு தேசம், சவுதி அரபு தேசம், ஈராக் அரபு தேசம், ஈரான் அரபு தேசம். ஒருவேளை இப்போ இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் விரோதமா இருக்கிற இந்த தேசங்கள் இஸ்ரேலை தாக்கணும்னு நினைச்சாங்க, ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஈரான்ல இருந்து தாக்க நினைச்சாங்கன்னா ஷிகாப் 3 ஈரானுடைய தயாரிப்பு ஏவுகணை, அந்த ஏவுகணை 10 நிமிஷத்துல இஸ்ரேல் கேபிட்டல்ல தாக்கும். வெறும் 10 நிமிஷம். ஈரான் ரொம்ப முக்கியமான தேசம். இப்போ எல்லா உலக நாடுகளும் அந்த தேசத்தின் மீது பொருளாதார தடை இப்போ விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா தேசத்தின் வேண்டுகோளையும் மீறிட்டு நியூக்ளியர் வெப்பன் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தாக்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும் போது இப்போ அவங்க பொருளாதார தடைக்குள்ள இருக்கிறாங்க ஈரான். எல்லா தேசங்களும் பொருளாதார தடை வச்சிருக்கிறாங்க, அணுகுண்டு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை ஏந்தின இந்த ஒரு ஏவுகணை ஷிகாப் 3 இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே இஸ்ரேலுக்கு வரக்கு 10 நிமிஷம் போகுது. ஒருவேளை ஈராக் பாருங்க, அவங்களுடைய இங்க இருக்கிற ஒரு விமான தளத்திலிருந்து ஒரு போர் விமானம் கிளம்புச்சுன்னா 30 நிமிஷத்துல இஸ்ரேலுக்கு மேல வந்து குண்டு மலை பொழிஞ்சிடும். ஒருவேளை இவங்க பயன்படுத்துற ஸ்கட் மிசைல், ஜெர்மன் தயாரிப்பு ஸ்கட் மிசைல் இது கிளம்புச்சுன்னா 6 நிமிஷம் இஸ்ரேலினுடைய தலைநகர் அங்க தாக்கப்படும். ரொம்ப ஆச்சரியம். சவுதி பாருங்க, இங்கிருந்து சவுதியில இங்கிருந்துட்டு ஒரு போர் விமானம் கிளம்புச்சுன்னா அது வெறும் 15 நிமிஷத்துல இஸ்ரேல் போயிடும். சிரியா ஒரு ஸ்கட் அனுப்புனாங்கன்னா ஒரே நிமிஷம் இஸ்ரேல் மேல அந்த ஏவுகணை தாக்குதல் அங்க நடக்கும். இன்னும் சில தேசங்கள் பத்தி நாம பேசல, யார் யார் பத்தி? லெபனான் பத்தி, ஜோர்டான் பத்தி, எகிப்து பத்தி பேசல. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லலாம் தெரியுங்களா, இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமான விரோதிகள். நெருக்கமான நண்பர்கள் கிடையாது, நெருக்கமான நண்பர்கள் தான் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. ரொம்ப நெருக்கமான விரோதிகள், இன்டிமேட் எனிமீஸ் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னாவே இருந்து விரோதிச்சுட்டு இருக்கிற ஜனங்கள் கூடையே தான் இருக்கிறாங்க, ஒன்னும் தூரமெல்லாம் இல்லை. சோ மற்ற தேசங்கள் சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு இஸ்ரேல் ஒரு சின்ன தேசமா இருக்கிறதுனால கூட எவ்வளவு ஆபத்துனா சகோதர சகோதரிகளே, அதிகபட்சம் அரை மணி நேரம், அவ்வளவுதான் அதிகபட்சம் அரை மணி நேரத்தா எல்லா தாக்குதல்களும் அவங்க மேல வருவதற்கு. சீக்கிரத்துல ஒரு நிமிஷத்துல கூட தாக்குவதற்கான சூழ்நிலைகளே அங்க இருக்கு. சோ மற்ற தேசங்களுடைய நிலைமை என்ன, அந்த லெபனானு, ஜோர்டானு, எகிப்து ரொம்ப க்ளோஸ்ல இஸ்ரேலுடைய எல்லைகளை பகிர்ந்து கொண்டிடுகிற அந்த தேசங்கள் நாம கவனிச்சோம்னா, பிரதர் நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, இது இஸ்ரேலுடைய க்ளோஸ் அப் வியூ. நம்ம பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இந்த பகுதி தான் மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க், இதுதான் ஜெருசலேம். இந்த பகுதி தான் இப்போ பாலஸ்தீனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த பகுதி தான் பாலஸ்தீனர்கள் தங்களுக்கான ஒரு தேசமா இஸ்ரேலுக்கு உள்ளேயே வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற பகுதி. என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த கேப் எவ்வளோனா 15 கிலோமீட்டர், இந்த கேப் எவ்வளோனா 18 கிலோமீட்டர், இந்த கேப் எவ்வளோனா கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர், காசால இருந்து அஷ்கலோனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர் பாருங்க. இந்த பகுதியிலிருந்து பீர்ஷபாக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர். இஸ்ரேலில் ரொம்ப தூரம் எடுத்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் அவ்வளோதான். அதாவது இந்த முனையிலிருந்துட்டு இந்த முனை வரைக்கும் எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப லென்த், அதுவே எவ்வளோ தான் அதனுடைய அகலம்னா ஒரு 100 அல்லது 125 இருக்கிற கிலோமீட்டர் தான். அப்ப என்னன்னா இந்த விரோதிகள் எல்லாவித போர் ஆயுதங்களோடு இந்த பார்டர்ல இஸ்ரேலுக்கு விரோதமா அவங்க ஆயத்தமாய் காத்துட்டு இருக்கிறாங்க தாக்குறதுக்கு. அதனால தான் அவங்களுக்கு நம்ம டைம் நம்ம சொல்லலாம், உள்ளேயே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் போங்க பிரதர், தயவு செஞ்சு நெக்ஸ்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் ரேஞ்ச் ரொம்ப சுலபத்தில் வந்து அவங்களை தாக்கிடலாம். இதெல்லாம் அவங்க டார்கெட் ரேஞ்ச். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் சகோதர சகோதரிகளை, இதுதான் இன்றைய இஸ்ரேலினுடைய நிலை. எந்த இஸ்ரேலின் நிலை? பாலாகிருந்து எல்லா ஜாதிகளிடத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு குடியேற்றப்பட்டு மாடு ஆடு சம்பத்து சம்பாதிச்சு இருக்கிற அந்த தேசம் இன்னுமே பட்டயத்துக்கு நீங்கள் ஆகல, ஆகிற சூழ்நிலை உருவாகல. இன்னும் யுத்தங்கள் இருக்கு. இன்னும் அவங்க நிர்விசாரமாய் பயமில்லாம அஞ்சாம சுகமாய் மதில்கள் இல்லாம அவர்கள் இல்லை. ஏன் பாருங்க, சுற்றி இருக்கிற தேசங்கள் ஒட்டி இருக்கிற தேசங்கள் அவங்கள் மூலம் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு ஒரு யூதனுடைய யூத குழந்தையினுடைய பரிதவிக்கப்பட்ட சூழ்நிலை. தெரியல இன்னைக்கு எத்தனை ஏவுகணை விழுந்திருக்கலாம். நீங்க ஜஸ்ட் நீங்க இஸ்ரேல் வெப்சைட் போய் பாருங்க, ஒரு நாள் ஒரு சராசரியா ஒரு வாரத்தில் எவ்வளவு ஏவுகணை தாக்குதல் நடக்குது போய் பாருங்க, ட்ரை பண்ணு. அது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அருமையா நிறைவேறும். கூட்டி சேர்க்கப்பட்ட நாள் இல்ல, தத்தளிப்பின் பாத்திரம் அவங்க, பாரமான கல்லு. எல்லாருக்கும் பிரச்சனைக்குரிய தேசமா இருக்கும், அரேபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும். சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வரலாம். எந்த அளவுக்கு இஸ்ரேல் இன்னும் ஆபத்தான சூழ்நிலையில இருக்குன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க பாருங்க. இந்த அளவுக்கு தீவிரவாத தாக்குதல் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் பேச போறேன், கவனிங்க பாருங்க. இந்த லைன் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது தான் இந்த மேற்கு கரை பகுதியினுடைய எல்லை. இந்த எல்லை ஏன் திக்கா காண்பிச்சிருக்கிறாங்கன்னா, விரோதிகள் கிட்ட இருந்து தங்களுடைய ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அந்த எல்லையில லிட்ரலா மதில் சுவர் கட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் வசனம் பாருங்க, மதில்கள் இல்லாத கிராமம் உள்ள தேசத்துக்கு விரோதமா தான் விரோதிகள் வருவாங்க. அது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மீனிங். பாதுகாப்பு தேவையே இல்லாத நிலைமையில இஸ்ரேல் இருக்கும் பொழுது தான் விரோதிகள் வருவாங்க. ஆனா லிட்டரலாவே எடுத்தா கூட மதில்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா லிட்டரலா பார்த்தா இப்ப மதில்கள் இந்த பகுதிகளில் கட்டிருக்கிறாங்க. ஒரே காரணம், அதுக்கு பேர் என்னன்னா செக்யூரிட்டி ஃபென்ஸ், பாதுகாப்பு மதில் சுவர் அல்லது பாதுகாப்பு வேலி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இதுதான் அந்த பாதுகாப்பு வேலி. அந்த மேற்கு கரை பகுதியை சுற்றி போகுது இந்த வேலி. இது ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு காஷ்மீர் போய் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கு இடையில சேம் இந்த வேலி இருக்கும். எல்லா தேசத்துக்கிட்டையும் இருக்காது, பிரச்சனைக்குரிய தேசங்களுக்கு. ஸோ இஸ்ரேல் இந்த வேலி முழுக்க போட்டுருக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன ஆச்சரியம்னா, அடுத்த ஸ்லைட் பிரதர் பாருங்க, இதுதான் அந்த பகுதியில லிட்டரலா அவங்க கட்டிடுகிற மதில் சுவர். நெக்ஸ்ட் கிளிக். உயரம் 25 அடி உயரம். நெக்ஸ்ட் கிளிக். அகலம் 20-33 அடி. நெக்ஸ்ட் நீளம் எவ்வளோனா, கிட்டத்தட்ட 720 கிலோமீட்டர். சொல்லர்த்தமான இந்த சுவர்கள் மதில்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள அந்த யூதயா சமாரியா பகுதி முழுவதும் அங்கிருக்கு. என்ன ஆச்சரியனா, இது மாதிரி ஏற்கனவே அந்த கோலன் குன்றுகள் கிட்ட இருக்குது, ஏற்கனவே காசா பகுதியில இதே மாதிரி மதில்கள் அங்க கட்டப்பட்டிருக்கு. சோ நாம தீர்க்க தரிசனம் எப்படி நாம பார்க்கலாம். சோ விரோதிகள் வருவாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, அந்த மதில் சுவர் கடந்து போகுது பாருங்க, அதனுடைய ஹைட் அதனுடைய பிரெத். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் இஸ்ரேலுடைய பார்டர்ல இருக்கிற அந்த மதில் சுவர்கள். நெக்ஸ்ட், இது ஜெருசலேமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு மதில் சுவர். ஜெருசலேமுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு மதில் சுவர். சோ நெக்ஸ்ட் போதும். அப்போ இந்த மதில் சுவர்களே அவங்களை சுற்றி இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு எந்த தேசமும் தீவிரவாத தாக்குதலுக்கு இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக எல்லைகள்ல மதில் சுவர்கள் கட்டல. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் கட்டியிருக்குது. ஐநா சபையை எல்லாத்தையும் மீறிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கள் ஜனங்களை நாங்க காப்பாத்தணும்னா எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா இவங்க ஜனங்கள் ரோட்ல ஸ்கூட்டர்ல போனாங்கன்னா பக்கத்து பில்டிங்ல இருந்து ஷூட் பண்ணிடுவாங்க, அந்த லெவலுக்கு டெரரிசம். சோ அப்ப என்னன்னா மதில்கள் போடணும். சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க அந்த வசனம் வாசிங்க, மன்னிக்கணும், அந்த 38 அதிகாரத்துல எசேக்கியேல்ல இஸ்ரவேல் மீது அந்த விரோதிகள் வருவாங்க. எந்த சமயத்துல வருவாங்கன்னா பாருங்க 12 வசனம்,
நான் கொள்ளையாடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன்.
பாருங்க, நான் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற அந்த தேசங்களுக்கு விரோதமா அவங்க வருவாங்க. ஆக்சுவலா நம்ம சொல்றது என்னன்னா, அந்த மதில்கள் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லணும். அதாவது எந்தவித பாதுகாப்பும் தேவையில்லை என்கிற ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு பயம் இல்லாத நிலைமையில இஸ்ரேல் இருக்கும் பொழுது தான் அந்த விரோதிகள் வருவாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த நிலைமையில தான் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, லிட்ரல் மதில்களே இன்னும் அவங்களுக்கு மத்தியில அங்க இருக்கு. அப்ப அது ரொம்ப அருமையான நிரூபணம். இன்னும் இஸ்ரேல் அந்த ஒரு சந்தோஷம், அச்சம் இல்லாத, பயம் இல்லாத, விரோதிகள் எதிரிகள் ஆபத்துகள் இல்லாத நிலைமைக்கு அவங்க இன்னமும் வரல சகோதர சகோதரிகளே. சோ அப்போ நாம என்ன சொல்லலாம், சோ இந்த யாக்கோபின் கட்டு காலம் எப்போ ஆரம்பிக்கும், கண்டிப்பா இந்த சூழ்நிலையெல்லாம் போகணும். எந்த சூழ்நிலையெல்லாம் போகணும், அவர்கள் பட்டயத்துக்கு நீங்களாகணும், அவர்கள் அச்சம் இல்லாமல் இருக்கணும், மதில்கள் இல்லாமல் இருக்கணும், லிட்ரல் மதிலும் சரி ஸ்பிரிச்சுவல் மதிலும் சரி இல்லாம இருக்கணும்னா சகோதர சகோதரிகளே எப்படி வருவாங்க அவங்க இந்த இதுக்கு. பாருங்க, இப்ப நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டோம். நம்முடைய பிரயாசம், இந்த யுத்தம் எப்போ நடக்கும், இப்படி இதுதான் நடக்கும். ஆனா இப்ப பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சூழ்நிலையில் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் தெளிவு, அந்த நிலைமைக்கு வரும் இஸ்ரேல் அப்போ இது வரும். சோ அந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்கன்னா சகோதர சகோதரிகளே, சோ இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற மதில்கள் போகணும், பாதுகாப்பற்ற சூழல் என்கிற பயம் அச்சம் அவங்கள்கிட்ட இருந்து போகணும், விரோதிகளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த நிலைமைக்கு அவங்க வரணும். வருவாங்க என்பது தீர்க்க தரிசனம். எப்படி வருவாங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்படி வருவாங்க? அவங்களுக்கு பயம் இல்ல, மதில்கள் கட்டணுங்கிற அவசியம் இல்ல, எப்படி எப்படி வரும் அது சம்பவிக்கும்? இப்ப கட்டிடுக்கிற இந்த மதில்கள் நீங்க நல்லா கவனிச்சிங்களா, அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, வேணும்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எங்க வேணா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, பிளாக் பிளாக்கா நிக்குது, அப்படித்தான் கட்டிடுக்கிறாங்க. அப்படின்னா அதை அவங்க எடுத்து போடுறதுக்கும் ரெடி, ஆனா எடுத்து போடுற சூழ்நிலை வரணும். அந்த சூழ்நிலை வரணும்னா எந்த சூழ்நிலையில எடுத்து போடுவாங்க, எந்த சூழ்நிலையில இஸ்ரேல் மதில்கள் எடுத்து போடுவாங்க, எந்த சூழ்நிலையில இஸ்ரேல் பயம் இருக்க மாட்டாங்க, அஞ்சாம இருப்பாங்க, சுகமா சந்தோஷமா நிர்விசாரணமா இருப்பாங்க, எந்த சூழ்நிலையில சமாதானமா, யாரு கூட இல்ல. இதெல்லாம் வரணும்னா முதல்ல அவங்களுக்கு விரோதிகள் இருக்க கூடாது. ஆனா இப்ப யார் இருக்காங்க விரோதிகள், அரேபியர்கள் முழுக்க இருக்கிறாங்க, பாலஸ்தீனர்கள் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறாங்க. இந்த விரோதிகள் இல்லைனா விரோதிகள் எப்படி இல்லாம போவாங்க? ஒன்னு சமரச பேச்சுவார்த்தையில சமாதானம் ஆகணும், அல்லது என்ன வரணும், விரோதிகள் ஒரு யுத்தத்துல தோல்வி அடையும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ், சமாதான பேச்சுவார்த்தையில விரோதிகள் நண்பராகணும், அல்லது ஒரு யுத்தத்துல ரெண்டு பேரும், அதாவது விரோதிகள் காணாமல் போகணும். எதுக்கு அதிக வாய்ப்பு சகோதர சகோதரிகள், சமாதான பேச்சுவார்த்தை ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும். அது கடந்த 2 ஒரு தீவிர கட்டத்தை எட்டுச்சு. பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஜூதேயா சமாரியா அந்த மேற்கு கரை பகுதிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. அதுல அமெரிக்கா ரொம்ப முக்கியமா தலையை நுழைச்சிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. டிசம்பர் இந்த மாதம் 7 நியூஸ், அந்த சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு. இஸ்ரேலும் அறிவிச்சாச்சு, பாலஸ்தீனர்களும் அறிவிச்சிட்டாங்க, அமெரிக்காவும் அறிவிச்சிட்டாங்க, சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம இஸ்ரேல் விஷயத்துல கேட்கிற கேள்வி அடுத்து என்ன? சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு அங்க பாயிடுக்குது. என்னன்னா, பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த உடனே பாலஸ்தீன அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அமெரிக்கா வேண்டாம், இஸ்ரேல் வேண்டாம், நாங்கள் எங்களை நாங்களாகவே அந்த இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனம் என்ற தேசம் என்று சுதந்திரமாக அறிவிச்சு தனி நாடா இருக்க போகிறோம். இங்கிலீஷ்ல யூனிலேட்டரல் அறிக்கை, ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா, சுயமாக அவங்க அறிக்கை விட போறாங்க, நாங்கள் பாலஸ்தீனம் என்ற தேசம். எங்க? இஸ்ரேலுக்குள்ள. ஆமா, எருசலேம் எங்க கையில? ஆமா. சொல்லுவதற்கு அவர்களை ஆயத்தமாயத்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்லைட் நெக்ஸ்ட் போங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வரப்போகிற அந்த ஒரு யுத்தம், அது சங்கீதம் 83 பேசப்பட்டிருக்குது. சோ இவ்விதமாக காரியங்கள் மாறும் பொழுது கண்டிப்பா அது எந்த சூழ்நிலையில வரலாம் அப்படின்னா, அது இஸ்ரேலுக்கும் இப்போது இருக்கிற அரபு தேசங்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு யுத்தத்துல வெடிக்கணும். அந்த யுத்தத்துல அவர்கள் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சு, அந்த வகையில அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இவ்வளவு காலம் இருந்த அந்த ஒரு விரோதம் சுமூகமா முடிவுக்கு வரும். மதில்கள் இல்லாத சூழ்நிலைக்கு இஸ்ரேல் வரும். அப்போ நாம எசேக்கியேல் 38 அதிகாரத்தினுடைய கோக் மாகோக், அவங்களுக்கு விரோதமா அந்த கடைசி யாக்கோபின் இக்கட்டு காலம் அங்க ஆரம்பமாகும். ஆனா அதுக்கு முன்னால நாம தீர்க்க தரிசனங்களின் படி பார்க்க போகுது. இது சங்கீதம் 83 அதிகாரம் ரொம்ப தெளிவா காண்பிக்குது. அந்த கடைசி யுத்தத்துக்கு முன்னால ஒரு அந்த சமாதானமான சூழ்நிலை இருக்கிற விரோதிகள் கிட்ட வரணும்னா அந்த விரோதிகள் நசுக்கப்படணும். எப்படிதான்? யுத்தத்துல தான். எப்படி? தீர்க்க தரிசனம் சங்கீதம் 83 தெளிவா பேசுது. ஆனா இதெல்லாம் நம்ம உங்ககிட்ட விவரமாக பேசல, பேச முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நாம காண்பிக்கிறோம், நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும் தீர்க்க தரிசனங்களின் மூலமா. சோ அந்த அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் வரும். முதல்ல இப்போ அதுதான் வசனங்கள் பாருங்க, அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமல் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அர்த்தம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறாங்க. இது யாருடைய வார்த்தைனா, இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் மற்றும் அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை லிட்ரலா இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு பிரதர் பாருங்க. இவரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பென்யாமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கிறவர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இவர் தான் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ். சோ இவர் தான் இப்போ பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடா சுயமாக அறிவிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே எருசலேமோட முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் போங்க. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஐபி கடைசி கால தீர்க்க தரிசனத்துல, அதுவும் இஸ்ரேல் விஷயத்துல. இவர் ஈரானுடைய பிரசிடென்ட் மஹ்மூத் அஹ்மதி நிஜாத். இவர் தான் சங்கீதம் 83 வசனத்தினுடைய கருத்தை அடிக்கடி வெளியிடுறவர். சமீபத்தில் அவர் சொன்னது, மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலுக்கு இடமே இல்லை. அது அவர் சொன்ன வார்த்தை. இவருக்கு என்ன பேர்னா, மீடியால இஸ்ரேலை சபிக்கிறவர், த அக்யூசர் ஆஃப் இஸ்ரேல். ஏன்னா இவர் ஒரு மீட்டிங்ல இஸ்ரேல் பத்தி பேசினா சபிப்பார் இஸ்ரேல. இவர் தான் ரொம்ப தீவிரமா அணு ஆயுதம் தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கிறார். இவர்னால தான் இந்த தேசத்தின் மீது பொருளாதார தடை அங்க விதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேறும் காரியத்துல. சோ சகோதரர்கள், நம்முடைய அருமை சகோதரர்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக விசுவாசிக்கிற பொழுது கண்டிப்பா இவர் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமா இருப்பாரு இந்த காரியங்கள்லாம். சோ இவர் ஈரான் அதிபர். அடுத்து பிரதர், இவர் பஷார். இவர் கூட பிரசிடென்ட் தான், ஈரா இஸ்ரேலுக்கு மேல இருக்கிற சிரியானுடைய பிரசிடென்ட். சோ இவர்கள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்துல ரொம்ப முக்கியம் உள்ளவங்க. சோ நம்முடைய அருமையான சகோதரர்கள், வெளிநாடுகள்ல இந்த தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப தீர்க்கமா ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க தேவனுடைய ஆவியில. சோ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் எந்த சூழ்நிலைக்கு வழி நடத்திட்டு போகும்? எப்போ எசேக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேல் மதில்கள் இல்லாத பட்டணமா அப்படின்னா பாதுகாப்புகள் தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு எதிரிகள் இல்லை. எப்படின்னா அவங்களை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம். எப்படி? யுத்தத்துல. எதின்படி? சங்கீதம் 83 படி. அவங்க சொல்லணும் இது எப்ப சம்பவிக்கும். இதுதான் இதுதான் இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். நான் முற்று கவனிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு, நம்முடைய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸோ இந்த காரியங்கள், ஸோ இது ரொம்ப முக்கியமான திருப்பு முனை சந்திச்சிருக்குது இந்த மாதம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த நியூஸில் நம்ம பார்த்தோன்னா 7ஆம் தேதி வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பாலஸ்தீனம் அறிவிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை தோல்வி. உடனே அப்பாஸ் வந்துட்டு சிரியாவை போய் பார்த்திருக்கிறார், லெபனான் பார்த்திருக்கிறார், உலக தேசங்கள் எல்லாம் பார்த்துட்டுக்கிறார். எதுக்கு தான் டூர் போனாருன்னு பார்த்தா என்ன முயற்சினா எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நாங்களே உலக நாடுகளுடைய ஆதரவை வாங்கிட்டு சொந்த தேசமா இஸ்ரேலுக்குள்ள வந்துடுவோம். என்ன விஷயம் சகோதர சகோதரிகள்? இஸ்ரேலுக்குள்ள தேவனுடைய ஜனங்களுடைய தேசத்துக்குள்ள இன்னொரு ஜனத்தினுடைய தேசம் உருவாகுமா? சான்ஸே இல்ல. ஆனா அப்படி உருவாகிற மாதிரி சூழ்நிலை வர்த்தனா சில தீர்க்க தரிசனங்களை நோக்கி போதுதான் நாம் அங்க விசுவாசிக்கிறோம். சோ தொடர்ந்து வந்த சில நாட்கள்ல சில ஆச்சரியமான செய்திகள் நமக்கு வந்துச்சு உலகத்துல வெளியிட்டாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட இப்போ பாலஸ்தீனத்தினுடைய பிரயாசம் பலன் கொடுத்திருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கு முந்தின செய்தி வரைக்கும் நாம் இஸ்ரேல் மன்னிக்கணும் பாலஸ்தீனர்களுடைய விஷயத்துல பார்த்தோம்னா பிரேசில், அர்ஜென்டினா, கியூபா, பொலிவியா, வெனிசுவாலா 5 தேசங்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீனம் என்ற தேசத்தை ஒரு சுதந்திர நாடா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். பென்யமின் நெதன்யாகு ரொம்ப வருத்தமா சொன்னார், முதல் தேசம் பிரேசில் இந்த அறிக்கையை விட்ட உடனே இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, எங்களுடைய பாதுகாப்புக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி தேசங்கள் சுயமா நடந்து கொள்றது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த நாள்ல 2 நாள் அந்த லிஸ்ட்ல வந்துச்சு, அடுத்து ஒரு 3 நாடு அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. இன்ன வரைக்கும் 5 தேசங்கள் பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்குள்ள ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்கு, முன் வந்து அறிக்கையிட்டுட்டாங்க. இன்னும் நாம பார்க்க போனா அடுத்த அந்த லிஸ்ட்ல 2011 உராகுவே, ஈக்குவேடர் என்ற 2 நாடுகள் சீக்கிரமா வரும். ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய சக்தி அமெரிக்காவுக்கு அடுத்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐரோப்பிய யூனியன் எந்த தீர்க்க தரிசனம் டச் பண்ணுது அப்படின்ட்டு, அவர்கள் கூட இந்த ஒரு ஒப்புதலுக்கு மனம் இசைஞ்சு வந்திருக்கிறாங்க. பட் நாங்க அவசரப்பட்டு இப்ப அறிவிக்க மாட்டோம், நாங்க அடுத்த வருஷம் உங்களை அறிவிக்கிறோம். சோ இதெல்லாம் பார்க்க போது சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேளை நாம் எதிர்பார்க்கிற அந்த மதில்கள் இல்லாத சூழ்நிலைக்கு இஸ்ரேல் வருவதற்கு வழி நடத்துகிறதோ என்று தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, எந்த விஷயத்தையும் தீர்க்க தரிசனத்துல நாம உறுதியாக ஒரு திடமாக நாம் சொல்லுவது அது சரியில்லை. We should not be dogmatic. Romba confirm anam apdi solla mudiyad. Ena brother Russell first wallet la or arumiyana vasagam namakku anga solra. Bible students, nama devanudaiya pillaigal eppadi irukkanum na avarude theerga darshanangal dhyanichu paarkum podu avargal purinjikano, they are not prophets but they are students of prophecy. Romba madikira or vasagam nama தீர்க்க தரிசிகள் போல நாம் சொல்ல முடியாது, ஆனா தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாணவர்கள் போல இருந்து இந்த தீர்க்க தரிசனங்களின் நிகழ்வுகளை நோக்கி இந்த உலக காரியங்கள் போகுதோ என்று நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா இப்படித்தான் முடியும் என்று நாம் சொல்ல முடியாது, ஆனா இப்படி முடியவே வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இஸ்ரேல் விஷயத்துல அங்க இருக்கு. நாம் என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, யாக்கோபின் இக்கட்டு காலம், இஸ்ரேல் மீது வரப்போற கடைசி யுத்தம். ஆனா அந்த யுத்தம் வரணும்னா எசேக்கியேல் 38 ஒரு அருமையான அடையாளமே, அவர்கள் திரும்ப கூட்டி சேர்க்கப்பட்ட தேசமா மாத்திரம் இருக்கக்கூடாது, அமைதியா பயமில்லாம பாதுகாப்பினுடைய அவசியம் இல்லாம அண்டை நாடுகளோட நட்புறவோடு அவங்க இருக்கணும். ஆனா அந்த சூழ்நிலை இன்னும் வரல. இப்போதைக்கு அண்டை நாடுகளோடு மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஒரு நட்புறவு வரும். ஆனா அந்த நட்புறவு வரணும்னா சங்கீதம் 83 ரொம்ப தெளிவா சொல்லுது, உடனே ஒரு யுத்தமே இஸ்ரேலுக்கும் அண்டை நாடுகளுக்கும் அங்க இருக்கணும். அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நோக்கி இப்ப அண்டை நாடுகளுடைய முயற்சி கடந்து செல்கிறதோ என்பது தான் நாம பார்க்கிற பார்வை. சகோதர சகோதரிகளே, சோ இவ்விதமாக தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நாம அங்க பார்க்கும் பொழுது பார்ப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இந்த காரியங்களை நாம் இன்னும் அங்க கவனிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் நம்ம அந்த முடிவு வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமா அங்க படுது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு உலகத்தின் முடிவு பத்தி பேசும் போது இஸ்ரேல ஒரு அடையாளமா சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள் கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனங்களே நிறைவேறுவதை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சப்ஜெக்டா பார்க்க வேண்டாம், அதை ஒரு இன்ஃபர்மேட்டிவா பார்க்க வேண்டாம். ஓ நிறைய விஷயங்கள் பிரசன்ட் டே சிச்சுவேஷன் பத்தி ஒரு சகோதரர் பேசிருக்கிறார், அப்படி இல்லை. இது உங்கள் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய அழைப்பு, நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதனால தான் தேவன் கர்த்தர் இயேசு சொல்லிட்டா, தேவன் அங்க வசனத்துல சொல்லும் பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கெட்டியா நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களை சரியான பாதையில் அங்க வழி நடத்தும். இந்த பார்வை இன்னைக்கு ஒரு வேதமானவனுக்கு கண்டிப்பா தேவை. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் தற்போது அவருடைய திட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, நாம் எங்க இருக்கிறோம், தேவனுடைய திட்டத்துல டைம்ல நாம் எங்க இருக்கிறோம், நாம் அங்க பார்த்துக் கொள்வதற்கு நமக்கு அது மிக மிக முக்கியமான காரியம். சகோதர சகோதரிகள், ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனங்கள் நாம் எதிர்பார்க்கிறபடி அது நடந்து நிறைவேறிச்சுன்னா தேவனுக்கு மகிமை, ஒரு வேலை இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷம். இன்னமும் அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் விழித்திருந்து கவனிக்கிறவர்களாகவே அங்கு இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்ம கிட்ட அங்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபத்திருப்பதால் உங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்துங்கள். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நல்ல தருணத்தில் இந்த ஒரு விசேஷ வாய்ப்பில் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பகிர்ந்தளிக்க வாய்ப்பு தந்த சகோதரர்களுக்கும், விசேஷமாக திண்டுக்கல் சபை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.